ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோநித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக்க சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீரங்கம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரக்கூடிய உத்தமமான ஒரு திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். கடைசி திவ்ய தேசம் பரமபதமாகிய வைகுந்தமா இல்லாட்டி ஸ்ரீரங்கமா, எது வேணும் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீரங்கவாசிகள் யோசிக்கவே மாட்டா, ஸ்ரீரங்கம் போதும் அப்படின்னு சொல்லிடுவா. ஏன்னா ஸ்ரீரங்கத்தினுடைய பலம் அப்படி. பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே அப்படின்றார் தொண்டரடிப்பொடியாழ்வார். எனக்கு இந்திரலோகம் பரமபதம் எதுவுமே வேண்டாம். இந்த இடத்துல ஆழ்வார் இந்திரலோகம்னு சொல்றது பரமபதமாகிய வைகுந்தத்தை. அந்த லோகம் எனக்கு வேண்டாம், ஸ்ரீரங்கத்துல இருந்துண்டு ரங்கராஜனுடைய திருமேனி சௌந்தரியத்தை அனுபவிச்சுண்டு அந்த பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை, இது போதும் அப்படின்றார். ஏன்னா ரங்கநடத்துல நெருங்கிட்டோம் அப்படின்னா எப்பேற்பட்டவர்களா இருந்தாலும் திருப்தி பணிகொண்டு கிருப பண்ணிடுவான் ரங்கன். அதனாலதான் ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கழகனம்மா அரங்கமா நகருளானே அப்படின்றார். பெருசா நல்ல ஊரிலான கிடையாதப்பா, அந்த ஊர்ல அழகா ஒரு திவ்ய தேச வாழ்க்கையோ அங்க ஏதானும் ஒரு கைங்கரியமோ எதுவும் கிடையாது. ஊரிலேன் காணி இல்லை உறவு மற்றொருவர் இல்லை, யாரும் பெரிய பந்துகள்லாம் கிடையாது, உறவு மற்றொருவர் இல்லை. பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, உன்னை விட்டா வேற பற்றி எனக்கு கிடையாது. காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன், எனக்கு கதறத்தான் முடிகிறது. என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய ஏழாமை, என்னுடைய அஜ்ஞானம், என்னுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் நினைச்சதுனால கதறி புலம்பத்தா முடிகிறத ஒழிய இதை தீர்த்து வைக்கிறதுக்கான தகுதியோ திராணியோ வக்கோ எனக்கு இல்லை. காருளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகன் அம்மா அரங்கமா நகருளானே, எனக்கு யார் பார்க்கா, நீதான் இது எல்லாம் எனக்கு சரி பண்ணி தரணும். மனத்திலோர் தூய்மை இல்லை வாயில் ஓர் இன்சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிளி விழிவன் வாழா புணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதி என் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவே. ரொம்ப அழகா தந்தடி புரியாது கேட்கிறார் சங்கா. என் மனசுல ஒரு தூய்மை இல்லை, வாயில் ஒரு இன்சொல் இல்லை, நல்ல வார்த்தைகள் பேசுறது இல்லை. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிளி விழிவன் வாழா, கோபம் வந்துடுத்துனா வாயில் இருக்க வார்த்தைகள் நெருப்பை விட வேகமா வந்து தெரிக்கிறது. சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிளி விழிவன் வாழா புணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா, அழகான துளசி மாலையை போட்டுருக்கிற காவேரி சூழும்படியான திருவரங்கத்தை படுத்துருக்கிற ரங்கா புணத்துழாய் மாலையானே, துழாய் அப்படின்னா துளசி, அழகான பரிமளம் மிகுந்ததான புதியதான துளசிகள்லாம் மாலையா போட்டு ரங்கா புணத்துழாய் மாலையானே பொன்னிசூழ் திருவரங்கா எனக்கினி கதி என் சொல்லாய் என்னை ஆளுடைய கோவில். அப்பா நான் நல்லவன் இல்லை, நல்ல வார்த்தைகள் பேசுறது இல்லை, பக்குவப்பட்டவன் இல்லை, ஆனாலும் உன்னை விட்டா எனக்கு வேற கதி இல்லை, எனக்கு வேற யார் கதி இருக்கா, நீயே சொல்லு ரங்கா அப்படின்னு அவ்வளவு சிரேஷ்டம் ஸ்ரீ ரங்கராஜன். ரங்கராஜனுக்கே அத்தனை ஏற்றம் உண்டு. அந்த ரங்கராஜனோட சேர்ந்து யதிராஜன் சேர்ந்தாச்சுன்னா கேட்கணுமா, ரெண்டு ராஜாக்கள் சேர்ந்தாச்சுன்னா கிருபைக்கு குறை உண்டு. ரங்கராஜன் அதையும் தன்னுடைய எல்லா சொத்தையும் உடையவர்க்குன்னு கொடுத்துட்டார் ராமானுஜருக்குன்னு. ரங்கன் கூட பல சந்தர்ப்பங்கள்ல கொஞ்சம் கடுமையா இருந்துருவாராம், ராமானுஜருக்கு கடுமையே கிடையாதாம். காரே கருணை ராமானுசா. அதனால ஸ்ரீரங்கவாசிகள் பரமபாக்யவான்கள், பரமபாக்யவதிகள். ரங்கராஜன் யதிராஜன், அதுவும் வரதராஜன் கொடுத்த யதிராஜனோட ரங்கராஜன் இருந்துண்டு கிருப அவ்வளவு அழகா கிருப பண்ணிட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர். ஆச்சாரியன், ஒரு ஆச்சாரியனா இருக்கிறது, ஒரு குருவா இருக்கிறதுன்றது உலகத்துல பெரிய காரியம். ஒரு ராஜாங்கத்தை நிர்வாகம் பண்றது எவ்வளவு கஷ்டமோ அதை விட பல மடங்கு கஷ்டம் சிஷ்யாவை ஏத்துக்கிறதும் அவளுடைய வாழ்க்கைய நிர்வாகம் பண்றது. பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான் அப்படின்றார் மதுர கவி ஆழ்வார். பக்குவம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லைனாலும் திருத்தி பணிகொண்டு அனுகிரகம் பண்றாளாம் சதாச்சாரிய புருஷர்கள். அந்த மாதிரி அழகா ராமானுஜர் ஸ்ரீரங்கம் கோவில்களை எல்லாத்தையும் பார்த்து என்னென்ன விஷயங்கள் உண்டு, எப்பப்ப என்னென்ன உற்சவங்கள், ஏன்னா உற்சவங்கள் நிறைய உண்டு ஸ்ரீரங்கத்து. உற்சவத்துக்கு குறவே கிடையாது. உற்சவமே பலவிதமா சொல்லுவா, நித்தியோத்சவம், நித்தியம் நித்தியம் நடக்கிற உற்சவம். அப்புறம் பக்ஷோத்சவம் சொல்லுவா, கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷத்துக்குன்னு உற்சவங்கள் உண்டு, நித்தியோத்சவம் பக்ஷோத்சவம். அப்புறம் மாசோத்சவம்னு உண்டு, இந்தந்த மாசங்கள்ல இன்னென்ன உற்சவம்னு உண்டு. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த ருத்து உற்சவம் உண்டு, வசந்த ருத்து, ஹேமந்த ருத்து, சிசிர ருத்துலாம் சொல்லணும் இல்லையா, அந்த காலங்கள். வசந்த கால உற்சவம், வசந்தோத்சவமே உண்டு ஸ்ரீரங்கத்துல. தெப்போத்சவம் நிறைய உண்டு, புரட்டாசி மாசங்கள்லாம் பல இடங்கள், சில இடங்கள்ல பங்குனியில கூட பிரம்மோத்சவம் இதெல்லாம் உண்டு. அந்த மாதிரி ருத்துகளுடைய உற்சவம், நித்யோத்சவம், பக்ஷோத்சவம், மாசோத்சவம், ருத்தோத்சவம், அப்புறம் அயனோத்சவம் உண்டு, தட்சிணாயனம், உத்தராயணம், ராப்பத்து, பகல் பத்துலாம் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி அயனோத்சவம். இது இல்லாம வருஷோத்சவம், வருஷத்துல உள்ள உற்சவங்கள். இப்படி இவ்வளவு விஷயங்களும் நடக்கணும், இடத்துல கிரகணம் எல்லாம் வரும், எத்தனை விஷயங்கள் இருக்கு. அப்புறம் பங்குனி உத்தரம் வரும், பெருமாள் தாயார் புறப்பாடாகும், சேர்த்தி ஆகும், அது நம்பெருமாளுக்கு மாத்தி 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 உற்சவங்கள் தான். இத்தனையும் பார்த்து பார்த்து நடத்திட்டு வராராம் சுவாமி ராமானுஜர். நித்திய உற்சவத்துல நடக்கணும், நித்தியம் காத்தால பெருமாளுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறதுல இருந்து அனந்தல் சேவை, சுப்பிரபாத சேவை, இதெல்லாம் பண்ணி வச்சு சேவார்த்திகளை பூஜா முறையும் தடுத்துடப்படாது, குறையவும் படாது. சேவார்த்திகளும் நன்னா பெருமாளை சேவிக்கணும். அது இல்லாதபடி ராத்திரி பெருமாளுக்கு சயனோத்சவம் பண்ணணும் நித்தியம். அதுக்கு பால முது என்னென்ன காலத்துல என்னென்ன ஆகாரங்கள், என்னென்ன பெருமாளுக்கு அம்சிக்கணும்னு நியமங்கள் இருக்கு, அதெல்லாம் பண்ணி. இதெல்லாம் பண்றதுக்கு தனம் வேணும், தானியங்கள் வேணும். அது கொடுக்கிறவாள் எல்லாம் அழகாக அரவணைச்சு பகவத் விஷயங்கள் சொல்லி அவளை திருத்தி பண்ணிக்கொண்டு இத்தனையும் அழகா பண்ணின்றிருக்கார் சுவாமி ராமானுஜர். கூட ஒத்தாசைக்கு முக்கியமா முதலி ஆண்டா, அதனாலதான் முதலி ஆண்டான்னு பேர். ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் ராமானுஜர் சொல்லி அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். முதலி ஆண்டான் கூரத்தாழ்வான், இவா தான் முக்கியமா பண்ணிட்டுருக்கா. முதலி ஆண்டான் தன்னோட தர்ம பத்னியோடையே ஸ்ரீரங்கம் வந்துட்டார். கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜரோட அவர் பாட்டு கிளம்பி வந்துட்டார். ஊருக்கு போய் சொல்லல, மனைவியை கூட்டுண்டு வரல. அழகா கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜரோட வந்துட்டார். ராமானுஜர் ஒரு 30 வயசா சன்னியாசம் வாங்கிக்காம அவரை விட ஒரு 8-10 வயசு தான் கூரத்தாழ்வானுக்கு வித்தியாசம், சரியா? அவ்வளவு அழகா. அப்ப ராமானுஜர் ஒரு நாள் கூரத்தாழ்வானை பார்த்து கேட்டார், சௌக்கியமா எப்படி இருக்கு ஸ்ரீரங்கம் எல்லாம்? ரொம்ப நன்னா இருக்கு, தேவரின் திருவடி நாள்ல பரம சௌக்கியமா இருக்கேன், ஒரு குறையும் இல்லை. நித்தியம் ரங்கராஜனுடைய தரிசனம், தேவரையுடைய காலக்ஷேபம், பெரிய நம்பிகள், திருவரங்க பெருமாளரையர், இந்த மாதிரி எத்தனையோ மகாத்மாக்களுடைய தரிசனம், ரொம்ப சௌக்கியமா நன்னா இருக்கேன் அப்படின்னார். ராமானுஜர் இப்படி பார்த்தார் ஏற இறங்க. கூரத்தான் கைகட்டி வாய் புத்தி பேசினார், சுவாமி அடியனிடத்துல ஏதானும் குத்தம் இருக்கா? தேவரையருடைய பார்வையில ஒரு கேள்வி தெரிகிறதே அப்படின்ட்டார். ராமானுஜர் அழகா சிரிச்சார், தேவரையர் சுகமா இருக்கீர், தேவரையருடைய பாரியை அப்படின்னு விட்டார். ரொம்ப அழகு, அதெல்லாம் தான். இவர் சன்னியாசி, இவர் 30 வயசுல மனைவி விட்டு சன்னியாசம் வாங்கிட்டு இருக்காரு. ஆனா கூரத்தாழ்வானை பத்தி கேட்கிறார், தேவருடைய பாரியை தனியா இருக்காள் கூரத்துல ஆண்டாள் அடியன் தாசன் சுவாமி அப்படின்னார் கூரத்தாழ்வார். தேவர் இங்கேயே இருக்கணும், என்னோட தான் இருக்கணும் தீர்மானம் பண்ணிட்டேன்னா போய் அவர்களையும் அழிச்சுட்டு வந்துருங்கோன்னுட்டார். உடனே கூறத்தாழ்வான் அடியேன் தாசன் அப்படின்னுட்டார். ராமானுஜர் சொன்னார் இப்பொழுதே கிளம்புங்க, அவ்வளவுதான். குரு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ரெண்டாவது வார்த்தையோ நேரமோ காலமோ எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு வார்த்தைக்கு அப்படி ஒரு பலம், ஒரு மரியாதை. அப்பதான் அந்த குரு வார்த்தையினுடைய மகிமை புரியும். இல்லாடி குரு வார்த்தையினுடைய மகிமை புரியறதுன்றது கிடையாது. அது வார்த்தை இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கான விஷயங்கள். எத்தனையோ மகாத்மாக்கள் எல்லாம் அவ்வளவு விஷயங்கள் சொல்றார். இது எந்த ஆழத்துல நாம அந்த விஷயங்களை சுவீகரிக்கிறோமோ அந்த ஆழத்துல அதனுடைய அருமை, பெருமை, தன்மை, பிரயோஜனம் எல்லாம் தெரியும். எல்லாருக்கும் குரு ஒரே மாதிரி தான் விஷயங்களை சொல்றார். பகவத் விஷயமா இருக்கட்டும், வாழ்க்கையில வாழக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும். ஆனா இது அவரவர்கள் எந்த ஆழத்துல எடுத்துக்கிறாளோ அதற்கேத்த மாதிரி அதனுடையதான பலம் மாறுபடுறது. குருவனுடைய அனுகிரகத்துல ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, நாம வாங்கிக்கிறதுலதான். சத்குரு எப்படின்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், சந்தேகமே கிடையாது. ஆனா அந்த பசுக்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவு பெரிய பெரிய பாத்திரங்களா வச்சுண்டு ஆனந்தத்தை கறக்கிறோம் அப்படின்றது நம்ம இடத்துலேதான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு பெரிய விருந்து தடபடலா ஏற்பாடு பண்ணிருக்கா, பலவிதமான காய்கறிகள் எல்லாம் ஜோரா பண்ணிருக்கா. ஆனா சாப்பிடுறவா எல்லாரும் ஒரே அளவா ஒரே மாதிரி சாப்பிடுறது இல்லை இல்லையா? அவாவாளுக்கு பிடிச்சா போல, அவாவாளுக்கு தேவைக்கு தகுந்தா போல. அந்த மாதிரி குரு எல்லாருக்கும் பகவத் விஷயத்தை அள்ளி அள்ளிதான் கொடுக்கிறார். அது எவ்வளவு வாங்குறோம், எப்படி வாங்கிக்கிறோம், எத்தனை விதமா வாங்கிக்கிறோம்ன்றது அவாவா கையில அவாவாளுடைய தன்மையை பொறுத்து இருக்கு. ஒரே குருதான் நாரதர். துருவன் அழகா ஹரிய பார்க்கணும்னு கேட்டா ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன் ஜெபிச்சா ஹரி அஞ்சு மாசத்துல பிரத்யட்சமா வந்துட்டார். ஹரி எல்லாம் சொல்றாரு, அழகா துருவன் கேட்டான், மயங்கி போயிட்டான், ஹரி அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டான். அப்புறம் துருவன் படம் அடறான், மோட்சம் கேட்காம போயிட்டேனே, துருவனே வருத்தப்படுறானா. இவ்வளவு தூரம் வந்து ஹரி சொன்னார் 36 வருஷம் ராஜ்ய பரிபாலனா, அது இதெல்லாம் கேட்டு மயங்கி ஏமாந்து போயிட்டேனே, மோட்சம் கேட்கணும் அடி எனக்கு தோணலையே அப்படின்னு. பிரகல்லாதன் கர்ப்பத்திலேந்தே ஹரிஸ்மரணம் பண்ணவன். பகவான் கேட்கிறார் என்னடா வரம் வேணும்னுட்டார். பிரகல்லாதன் சொன்னார் என்ன வியாபாரமா, நான் பக்தி பண்ணா நீ ஏதானும் கொடுக்கணும்ன்றது அப்படின்னு விட்டான். இருந்தாலும் சுவாமி கேட்கிறாரேன்னு கஷ்டப்பட்டு அப்பாவுக்கு மோட்சம் கொடுன்னுட்டான். பகவான் ரொம்ப வருத்தப்பட்டான். நரசிம்மமூர்த்தி குழந்தை நீ கேட்கற எதுவுமே எனக்கு பண்ண முடியலையாடா, ஏன் அப்படின்றான். அப்ப நரசிம்மமூர்த்தி சொல்ற, குழந்தை உனக்கு முன்னாடி 10 தலைமுறை பின்னாடி 10 தலைமுறை ஒன் தலைமுறை சேர்த்து 21 தலைமுறைக்கு மோட்சம் கேரண்டி ஆயிடுத்துறா குழந்தை அப்படின்னுட்டாராம். நரசிம்மமூர்த்திக்கு இன்னி வரைக்கும் ஒரே ஒரு அர்த்தம் உண்டு, பிரகலாதனுக்கு ஒண்ணும் பண்ணலையேன்னு. அவனுக்காக தான் தூண்லேருந்து வெள்ள வந்தார், கிழிச்சு போட்டார், எல்லாம் பண்ணார். இருந்தாலும் அவன் ஒண்ணுமே கேட்கலையாம், ஒரே நாரதர் தான். ஆனா பிரகலாதனுடைய விஷயம் வேற, துருவனுடைய விஷயம் வேற. அதே நாரதர் ரத்னாகரன் ராமான்னு சொல்லி கொடுத்துட்டார். அழகா அவர் கேட்கிறார் ராமாயணத்தை எழுதும்படியா பண்ணிட்டார் வால்மீகிக்கு. அதே நாரதர் தான் வேதவியாசர் பாகவதம் எழுதும்படியா தோண்டிட்டார். அதே நாரதர் கம்சனை குழப்பினார், ஹரிகிருபா வாங்கிக்கிறதுக்காக தான் பண்ணார். ஆனா அவன் எடுத்துட்ட விதம் வேற. அப்ப ஒரே நாரதர் தான் சித்திரகேது அவ்வளவு அழகா அவனுக்கு விஷயம் சொல்லி கொடுத்தார். அப்ப குருவனுடைய கிருபையில தார்தம்யம் இல்ல, நாம எப்படி வாங்கிக்கிறோம் அப்படின்றது நம்முடைய தன்மையை பொறுத்து இருக்கு. அழகா கூறத்தாழ்வன் ஆச்சாரியன் சொன்னவுடன் அப்படியே அடியேன் அவ்வளவுதான் கிளம்பியாச்சு. இங்கிருந்து இப்படியே போகலாம்னு காஞ்சிபுரத்தை சொன்னவன யாரை பத்தியும் யோசிக்கல, எதை பத்தியும் யோசிக்காம ராமானுஜரோட கிளம்பிட்டாரோன்னு. இப்ப சுவாமி ராமானுஜர் சொல்லியாச்சு, அதனால கூறத்தாழ்வான் உத்தரவு வாங்கிட்டு கிளம்புற, நேர போகலாம்னு சொல்லி நேர கூரம் வர. கூரம் இன்னைக்கும் காஞ்சிபுரத்துல தான் இருக்கு, சரியா சென்னை பெங்களூர் ரூட். அதுல பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தாண்டி இப்படி போனோம்னா கூரம் அப்படின்னு ஒரு போர்டே உண்டு, அதுக்குள்ள போனோம்னா அந்த சின்ன கிராமம். கிட்டத்தட்ட அந்த கிராமமே கூறத்தாழ்வானுடைய சொத்தா தான் இருந்தது. இன்னைக்கு அங்க கூறத்தாழ்வானுடைய சன்னிதி இருக்கு. அந்த சன்னிதியை பார்த்தோம்னா அம்பழகா கூறத்தாழ் உட்காந்துருப்பாரு, தாடி எல்லாம் வச்சுண்டு. அந்த கூறத்தாழ்வான் இன்னைக்கு என்ன எந்த இடத்த சன்னிதி இருக்கோ சரியாது, அவரோட பெட்ரூம். அவருடைய வீட்டுல கிட்டத்தட்ட 350 ரூம் இருந்ததுன்னு சொல்றான். அவ்வளவு விசேஷமானவர் அந்த கூறத்தாழ்வான், ரொம்ப அற்புதமான ஒருத்தர். ஸ்வயம் பகவஸ்வரூபம் ராமானுஜ கைங்கரியம் மன்றத்துக்காக பகவானே ஸ்ரீவத்ச சிந்தர் திருமரு மார்பன் அப்படின்னு வந்தார். அவருடைய உயர் பெயர் ஸ்ரீவத்ச சிந்தர் திருமரு மார்பன் அப்படின்னு தான் கூரத்தாழ்வானுக்கு பெயர். ரொம்ப அற்புதமானவர், எப்ப பார்த்தாலும் சதீய ஆராதனம் பண்ணிட்டே இருப்பார். எவ்வளவு வசதி அப்படின்னா, அவர் சந்தர்ப்பத்துல அவர் சதி ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். சதினா அடியவர்கள், அவர்களை ஆராதிக்கிறது சதி ஆராதனம் அப்படின்னு பெயர். அப்ப சில வைஷ்ணவாள்லாம் காஞ்சிபுரத்துல வைகாசி உற்சவம், ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு உற்சவத்துக்கு அழகு உண்டு. காஞ்சிபுரத்துல வைகாசி உற்சவம் அழகு, ஆணி உற்சவம் ஒவ்வொன்றதுக்கு அழகு. கருட சேவைனா இன்னைக்கு காஞ்சிபுரம் தான், எல்லா பிரிவான சொல்ல கருட சேவைனா காஞ்சிபுரத்தை பார்க்கணும் அப்படின்னு. இத்தனைக்கும் நவதிருப்பதி 9 கருட சேவை இருக்கு, ஆண்டாளுடைய 5 கருட சேவை இருக்கு, திருநாங்கூர் 11 கருட சேவை இருக்கு, பல இடங்கள்ல கருட சேவைன்ற விசேஷம். ஆனா இன்னைக்கும் கருட சேவைன்னா காஞ்சிபுரம் அப்படின்னு விடுவா பெரியவர்கள்லாம். அந்த மாதிரி அழகா காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டார்கள். அப்ப கூரத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமானவர், பரம வைஷ்ணவர், சதி ஆராதனம் பண்றார். யாத்திரிகளுக்கெல்லாம் அண்ணன் அவ்வளோ பெரிய பணக்காரர், கோடீஸ்வரன்னா கோடீஸ்வரன், ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் அவருக்கு இருந்தது. அதனால அவர் வீட்டில் போய் அழகா சாப்பிட போறா, நல்ல சாப்பாடெல்லாம் போடுறார், நல்லா கவனிக்கிறார். அப்ப அந்த வைஷ்ணவாள்லாம் கூப்பிடுறாரு, வர ரெண்டு மூணு பேர் வடக்கு தேசத்துலேயும் வந்திருக்கா, வாங்க வைகாசி உற்சவம் செய்திக்கலாம் காஞ்சிபுரத்தில், இல்ல நீங்க போங்க எனக்கு கொஞ்சம் காரியம் இருக்கு ஆத்துலன்னு விட்டார். அந்த போற வைஷ்ணவர்கள் மனசுல அப்படி நினைச்சிருந்து, என்ன மனுஷன் வேற, நம்ம எல்லாம் எவ்வளவு தூரத்துலேருந்து எவ்வளவு செலவு பண்ணிட்டு காஞ்சிபுரம் வைகாசி உற்சவம் செய்திக்கலான்னு வந்தா, இங்க பக்கத்துல இருந்து இந்த மனுஷன் அது கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. என்ன பெரிய அன்னதானம் அது இதுன்னு பண்ணிண்டு, இதெல்லாம் அவசியமா பகவான சேவிக்காம என்னதுக்கு இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. அழகா காஞ்சிபுரம் வந்துட்டா, வரதராசனை சேவிக்கலாம்னு சொல்லி 24 படி எல்லாம் மேல ஏறி போய் பாக்கிறா. எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியற வரதன் இவாளுக்கு தெரியல, பயந்து போயிட்டா. மத்த எல்லாரும் தெரியறது, அங்க பூஜை பண்ற அர்ச்சகா தெரியறா, பின்னாடி நிக்கிறவா முன்னாடி நிக்கிறவா எல்லாம் தெரியறது, வரதனுடைய ரூபம் தெரியல, பயந்து போயிட்டாவா. சரி தனக்கு தான் அப்படி தெரியலையோ சொல்லி அடுத்த வாரம் கூட வந்தவர்கிட்ட, அவர் எனக்கும் தெரியல வரதன் அப்படின்னு விட்டார். அதெல்லாம் தெரியறது அவளுக்கு, வரதனுடைய ரூபம் மட்டும் தெரியல, பயந்து நடுங்கி அழ ஆரம்பிச்சுட்டா. அப்ப உடனே அவங்க சொல்ற திருக்கட்சி நம்பிகள், என்னாச்சு வாளுக்கு அப்படின்றா. அப்ப திருக்கட்சி நம்பிகள் வரதன் கிட்ட, என்னாச்சு வரதா, நீ என்ன அவளுக்கு கண்ணுக்கு தெரியலன்றாளே அப்படின்னா. வரதன், ஆமா நான் கோபமா இருக்கேன். வரதன் கோபப்படுறது இப்பதான், என்ன விஷயம் அப்படின்றார் திருக்கட்சி நம்பிகள். இல்ல நம் கூரத்தாழ்வான பத்தி இப்படி சொல்லிட்டா, நம்முடைய ஸ்ரீவத்சன் அப்ப இருக்க கூரேசன் பேர் கிடையாது, கூரத்தாழ்வான்னு பேர் கிடையாது, கூரேசர்னு பேர் உண்டு. ஏன்னா கூரத்துக்கு ஈசன்றதுனால கூரேசர் அப்படின்னு சொல்லுவா. ஆழ்வான்னு பேர் அந்த விஷயம் அப்புறமா சொல்றேன். கூரேசரவா தப்பா நினைச்சுட்டா, அதனால அவள் காட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னுட்டார். திருக்கச்சிம்புகள் கேட்டார், ஏன் அப்படின்னு விட்டார். நானே கூரேசன் எப்படாப்பா வருவான், என்ன பாக்குறது, நான் காத்துட்டு இருக்கேன், அவன் வர்ற அதை பத்தி இவன் என்ன பேசுறதுக்கு, என் கூரேசனை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு விட்டார். அப்ப உடனே திருக்கட்சி நம்பிகள் அவ கிட்ட சொன்னார், இல்ல நீங்க ஏதோ அபச்சாரப்பட்டிருக்கள் யாருக்கிட்டே சொன்னா, ஒரு ராத்துல அன்னதானம் சாப்பிட்டோம் அப்படின்னா நீங்க அவரை பத்தி தப்பா நினைச்சுட்டு, அதனால பெருமாள் காட்சி தரல. சில இடங்கள்ல அர்ச்சகர் சொன்னார் அப்படின்னும் காண கிடைக்கிறது. நீங்க போய் அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்கோ, அப்பொழுதுதான் வரதனுடைய காட்சி கிடைக்கும். திரும்பி குடு 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 குடுன்னு கூரத்துக்கு ஓடி வந்து கூரேஸ்வர் காலில் விழறா. அவர் கேட்கிற, எதுக்கு என் காலில் விழறேன்னு, நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நாங்க என்ன நினைச்சோம்னு சொல்லி எங்க மனசுல இப்படி பண்ணிட்டோம், அதனால மனசால் அபச்சாரப்பட்டுட்டேன் அப்படின்னு விட்டார். தேவரில் கிருப பண்ணாதான் எங்களுக்கு வரதராஜனுடைய தரிசனம் கிடைக்கும்னு சொல்ல, கூரத்தாழ்வான் தைரியமா போங்கோ வரதன் காட்சி கொடுப்பான்னு சொல்லி அனுப்பினார். அவளை அனுப்பிட்டு, வரதா என் மேல உனக்கு இருக்கிற அபிமானம் ஆச்சரியமா இருக்கு, ஆனா உன் பக்தர்கள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி உன் தர்மம் அல்லவா அப்படின்னு அவ்வளவு வசத்தி கூரேஷர். அதுக்கப்புறம் அவ திரும்பி ஓடி போனதுக்கு அப்புறமா ஓடி போய் பார்த்து அவர் மன்னிப்பை பத்தி பேசவே இல்லை, காட்சி கொடுப்பார் அவர் சொல்லிட்டாரு. அதற்கு வசப்பட்டு வரதராஜன் அந்த தேசாந்திரிகளுக்கு காட்சி கொடுத்தான்னா எவ்வளவு வசத்தி பார்த்துக்கோங்க அந்த கூரேசர். இந்த கூரேசர் ரொம்ப ஒரு தயை, ஆண்டாள் சொல்ற மாதிரி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் அப்படின்றோம் இல்லையா, அந்த நந்தகோபனை பத்தி வர்ணிக்கும் பொழுது பெரியவாச்சான் பிள்ளை சொல்லுவார், நுனிப்புல் மிதியாத அஹிம்சாவாதின்னு வியாக்கியான திருப்பாவையில். புல் தரைய பார்த்தா எல்லாருக்கும் நடக்கணும், உருளணும், உக்காரணும்னு பிடிக்கும் தோணும். கூரேசர் நடக்க மாட்டாராம், புல்லுக்கு வலிக்குமேன்னு நந்தகோபர் மாதிரி ஒரு பாவமா இந்த கூரேஸ் இருக்கு. அவர் எங்கேயா நடந்து போயிட்டு மழை காலத்துல, அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு தவக்கல கத்துறது, மாட்டின் கத்துறது, பாம்போட வாயில மாட்டின் இருக்கு, அந்த மரண ஓலம் கத்தர்தான். அதை கேட்டு மூர்ச்சியாய் விழுந்துட்டாராம் கூரத்தாழ்வன். காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோன்னு கத்துறதே அந்த ஜீவனுக்கு எத்தனை வலி வலிக்கும்னு அழுதுண்டு இவர் விழுந்துட்டாராம். ஒரு தவளைய ஒரு பாம்பு பிடிச்சிருக்கு, அது மரண ஓலம். ரொம்ப சாதாரண ஒரு விஷயம் மழை காலத்துல நம்ம பாக்குறோம். ஆனா அந்த தவளையுடைய மரண ஓலம் கேட்டு விழுந்தார் அப்படின்னா அந்த என்ன ஹிருதயம் இருக்கும்னு பாத்துக்கோங்க. கூரத்தாழ்வார் பார்த்தோம்னா ஒரு பெரிய தாடி வச்சிருப்பார். ஒரு சந்தர்ப்பத்தை ஏதோ சந்தர்ப்பத்தில் தீட்சை வைப்பா பெரியவாள்லாம். அந்த மாதிரி தீட்சை வச்சார். இன்னைக்கு ஒரு நாள் இப்படி தீட்சை எடுத்துடலாம்னு நினைக்கும் போது ஓரத்தை ஏதோ ஒரு தேன் மாதிரி ஏதோ ஓடித்தான். அதோடா இதை எடுத்துட்டோம்னா அதுக்கு எங்க போகுன்றதுக்காகவே தாடியை வச்சுட்டு இருந்தார்னு அங்க இருக்கிறவாள்லாம் சொல்லுவார் கூரத்துல. அப்ப என்ன ஒரு பூத தயை ஜீவதை நமக்கெல்லாம் வருமா? அப்ப ராமானுஜருக்கு கூரத்தாழ்வன் எவ்வளவு வசத்தின்னு பாத்துக்கோங்க. கூரத்தாழ்வான் கொண்டு ராமானுஜருக்கு கருணை வந்ததா, ராமானுஜரை கொண்டு கூரத்தாழ்வானுக்கு இந்த தயையா தெரியல? அவ்வளவு வசத்தி அந்த கூரத்தாழ்வான், இத்தனை தூரம் வசத்தி, அவ்வளவு வயக்காடு உண்டு, வயல்வெளி தோட்டம் துறவு கூரம் ஊரே அவரோடது தான். சந்தர்ப்பத்துல சதி ஆராதனை நித்தியம் 1000 பேர் குறைஞ்சபட்சம் அன்னதானம் போடுவார். சந்தர்ப்பத்தில் அவரோட வேலைக்காரன் வரவாதான் சாப்பிடுறதுக்காக வாழை இலை வெட்டிட்டு வர்றதுக்காக போறான் போறான் அவன் போயிருக்கான் தோட்டத்தில். இவர் எப்படி பின்னாடி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப அந்த வாழை இலையெல்லாம் வெட்டி விட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கான். இந்த வாழை இலையை வெட்டினா அதுல இருந்து ஒரு பிசின் மாதிரி ஒழுகும் இல்லையா, ரத்தம் ஒழுகிற மாதிரி. ஐயோ வாழை மரத்துக்கு வலிக்குமே அப்படின்னு மூர்ச்சையா விழுந்துட்டான். உடனேயே அடுத்த நாளே 1000 தங்கத்தட்டுகள் தயார் பண்ண சொன்னார். வாழை இலையில வெட்ட வேண்டாம், வாழை மரத்தை கஷ்டம் கொடுக்க வேண்டாம். 1000 தங்கத்தட்டுகள் பண்ணி அதுல அன்னதானம் பண்ண கூரேசர். இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் நமக்கு தோணும். ஆனா என்ன ஒரு ஜீவதயை பூத தயை, பகவானுக்கு தான் தயை உண்டு. அந்த தயை கூரேசர் இடத்துல பூரணமா உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம் இந்த கூரேசர். அந்த கூரேசர் மேல ராமானுஜருக்கு அத்தனை ஒரு பிரீத்தியா, நன்னா திருவாய் மொழி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் கூரேசருக்கு. ராமானுஜர் ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னார், எனக்கு இந்த திருவாய் மொழியில நீங்க சொல்லி நான் கேட்கணும்னு விட்டாரான் கூரேசர். அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீங்க ஆச்சாரியம், நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு விட்டாரான். அப்ப ராமானுஜர் என்ன பண்ணாரா, இவர் என்ன சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையம். அதனால முதலி ஆண்டான் சில பேர் நீங்கள்லாம் போய் கூரத்தாழ்வான் கிட்ட கூரேசன் கிட்ட கேளுங்க திருவாய் மொழிய, அவர் சொல்றது எனக்கு வந்து சொல்லுங்கன்னு விட்டாரா. என்னெல்லாம் ஆச்சரியம் பாருங்க. உடனே அழகா முதலே ஆண்டான் மத்தவாள்லாம் கூரேசர் இடத்துல கேட்கணும்னு ராமானுஜர் அவளுக்குலாம் சொல்லி கொடுக்கணும்னு சரின்னு சொல்ல ஆரம்பிச்சு விட்டாராம். அப்ப ஒரு நாள் திருவாய்மொழி ஆரம்பிக்கிறார், சொல்றார், உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன். இவ்வளவுதான் ஆரம்பிச்சிருக்கார். ஹா, உயர்வர உயர்நலம் உடையவன் யவனவன் அப்படின்னு விட்டாரே. ஏன்னா நிர்குண பிரம்மம் அப்படின்ற வார்த்தைக்கு பகவானுக்கு வந்து ரூபம் இல்லாதவன் ஒரு வியாக்கியானம் உண்டு. இந்த இடத்துல ஆழ்வார் சொல்வார், சர்வகுண சம்பன்னன், எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமானவன், உயர்வர உயர்நலம் உடையவன் யவனன். அப்படி எல்லா விதமான குணங்களும் பூரணமா இருக்கவன். ஞானம் பக்தி நிறைய சொல்லணும் இல்லையா, ஞானாசக்தி பலைஸ்வர்ய வீரிய தேஜஸ்ன்ற 6 குணங்கள். ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ், இந்த 6க்கும் பகம் அப்படின்னு பேர். பகம்னா 6. இந்த 6 குணங்கள் யாரிடத்துல பூர்ணமா இருக்கோ அவர்களைத்தான் பகவான் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பகவானுக்கு சௌலபியம் சௌசீல்யம் இந்த மாதிரி நிறைய குணங்கள் உண்டு. ரொம்ப எளிமையா டவுன் டு எர்த்துனோம் இல்லையா, அவ்வளவு பிரிவான ரொம்ப சிம்பிளா பழகிறோம், அதுக்கு பேர் சௌலபியம். அப்புறம் சௌசீல்யம், ரொம்ப கலந்து பழகிறது, தகுதியெல்லாம் பார்க்காம ரொம்ப கலந்து பழகிறது, இறங்கி பழகிறது சௌலபியம், கலந்து பழகிறது. பாலோட நீர் கலக்கிறதுன்னு, பால் நினைச்சா அந்த நீரை தன்னோட சேர்க்காம வச்சுக்கலாம். ஆனா பால் என்ன பண்றதுன்னா நீரை தன்னோட சேர்த்துண்டு தன்னுடைய ஸ்வரூபம் குணம் எல்லாத்தையும் ஜலத்துக்கு கொடுத்துடுறது. தண்ணி பால் அப்படின்னு பால்ல தண்ணி கலந்துட்டான்னு தண்ணிக்கும் பாலுடையதான ஒரு குணம் வருது. பால் தன்னுடைய சுபாவத்தை இறக்கிண்டு பாலுக்கு வசத்தி தண்ணிக்கு வசத்தியை கொடுத்துடுறது. அந்த மாதிரி கலந்து பழகக்கூடிய குணம் எல்லாம் உண்டா. அந்த மாதிரி இதெல்லாம் சேர்த்துதான் ஆழ்வார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னு அவர் சொல்லிட்டு அப்படியே இந்த கூரே சர்வகுண சம்பன்னன் எல்லாரும் அடைக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஆஹா பகவான் எவ்வளவு பெரிய குண சம்பன்னன், சர்வகுண சம்பன்னன், ஜோர் 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 சொல்லி மூர்ச்சியாய் விழுந்துட்டாராம். எழுப்புறா எழுப்புறா எழுந்துக்க மாட்டேங்கிறாராம், எழுந்துக்க மாட்டேங்கிறார் கூரேசர். உடனே முதலி ஆண்டான் மற்ற சிஷ்யாலாம் ஓடி போய் சுவாமி ராமானுஜர் சொல்ற இதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் நடந்த விஷயங்கள். அப்ப ஆச்சரியமா சில இடங்கள்ல காஞ்சிபுரம் இருக்கு, அந்த இடம் முக்கியம் இல்ல, விஷயம் முக்கியம். உடனே ராமானுஜர் ஓடி வந்தாராம், வந்து இப்படி பாக்குறாராம், அவர் கண்கள்ல கண்ணீர் வழிஞ்சுட்டே இருக்கான் கூரேசருக்கு. மயிர்காசுகள் குத்திண்டு நிக்கிறது, தொண்டை தழுது இருக்கிறது. உடனே ராமானுஜர் கை கூப்பிக்கிறாராம் கூரேசரை பார்த்துட்டு. நம்மாழ்வார் பத்துடை அடியவர் கெளியவன் பிறர்களுக்கு அரிய வித்தகன், மலர்மகள் விரும்பும் நம் அரும்பிறலடிகள், மத்துரு வெண்ணெய் களவினில் உரலிடை ஆப்புண்டு, எத்திரம் உரலினோடு இணைந்திருந்து ஏங்கிய தெளிவேனு பகவானுடைய அந்த யசோத கிட்ட கட்டுப்பட்ட தாமோதர லீலைய சொல்லிட்டு இந்த மாதிரி மோகிச்சு கடந்தான்னு படிச்சிருக்கோம். அதை நேர பார்த்ததில்லை. ஆழ்வார் மோகிச்சிருந்தா எப்படி இருப்பார்ன்றதை இன்னைக்கு இவர் மூலமாக பார்த்தோம்ட்டார் ராமானுஜர். நம்மாழ்வார் எப்படி ஆஹா 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 பகவானுடைய சௌலபியத்தை நினைச்சு அழுது அழுது உரிய 6 மாசம் புலம்பிட்டு இருந்தாரோ அந்த ஸ்திதியில கூரேசர் மோகிச்சு விழுந்திருக்காரே அப்படின்னு மேனிச்சில் இருந்து நம்மாழ்வார் போல அவரை பார்த்தாராம். கூரேசரை பார்த்தார் ராமானுஜர். பார்த்துட்டு கூரேசரை எழுந்துரும் 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 அப்படின்னாரு, எழுந்துக்கலையா. அதுக்கப்புறம் ராமானுஜர் முதுக தடவி ஆழ்வான் 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 அப்படின்னு விட்டாரான். ஆ அப்படி எழுந்து உயர்வர உயர்நலம் உடையவன் அப்படின்னு விட்டாரான். அன்னிலிருந்து அவருக்கு கூரத்து ஆழ்வான்னு பெயர். ஆழ்வார் இல்ல ஆழ்வான், ராமானுஜருக்கும் ஒரு ஆழ்வான், அப்பேற்பட்ட கூரத்து ஆழ்வான் ஜோரா. அப்ப எவ்வளவு வசத்தி பார்த்துக்கோங்க, கூரத்தாழ்வான் இப்படிப்பட்டவரை ஒரு பாரியை விட்டுட்டு இருந்தா எந்த விதத்துல நியாயம். அதனாலதான் போய் கூட்டிட்டு வாங்கோன்னு அனுப்பிட்டார் ராமானுஜர். கூரத்தாழ்வானும் அழகா கூரம் வந்துட்டார். ஜோரா ததியாராது நடக்கிறது, அதெல்லாம் முடிச்சுட்டு போகணும். ஏற்கனவே இந்த கூரத்தாழ்வான் ஆச்சரியமா தன்னுடைய தனத்துல நிறைய பங்கு தானம் கொடுத்துட்டார். ஏன் தானம் கொடுத்தார், எதுக்கு கொடுத்தார், எந்த சந்தர்ப்பத்தில் கொடுத்தார், நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.